பகவத்கீதை உண்மையிருவில் அத்தியாயம் மூன்று. அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம். 37வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச: காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷ்ணோ மகாபாப்மா வித்தேன மிக வைரினம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபயச்சரன் அரவிந்த் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். அப்துல் உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும். பொருளுரை. ஜடப்படைப்புடன் உயிர்வாளி தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபடைகிறது. வேறு விதமாக கூறினால், புளியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகிறது. காமம் திருப்தியடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே ஆகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்குண்டு உழல வைக்கின்றது. தமோ குணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோகுணமானது தமோ குணத்திற்கு இழிந்து விடாமல் சத்துவ குணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்துள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலனின்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றனர். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காம வயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பியிருக்கும் போது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. அத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாத்து பிரம்ம ஜிக்யாசா. பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜென்மாத்யஸ்ய யதோ அன்யத் இதரத்ஸ்ச பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால், அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். ராமபிரானின் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும், என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன. காமமே இதற்கு காரணம் அப்படிங்கிறார். எதற்கு காரணம்? அர்ஜுனன் முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு பதிலா பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அர்ஜுனன் முந்தைய பதத்துல கேக்குறான், அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சன்னபி வாஷ்ணையா கலாஜீவன் யோஜித. ஓ கிருஷ்ணா, விஷ்ணி குலத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவல் செயல்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? அர்ஜுனன் கேக்குறான், பல பேருக்கு பாவம் செய்யணும்னு ஆசை இல்லை, பாவம் செய்யணும்னு அவங்க நினைக்கல, இருந்தாலும் பாவம் செய்யறாங்க. ஏதோ பலவந்தப்படுத்தப்படுறது மாதிரி பாவம் செய்யறாங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அர்ஜுனன் இங்க எழுப்புறான். அர்ஜுனனுடைய அந்த முக்கியமான கேள்விக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்க இந்த பதத்துல மிகவும் நேரடியான, உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காத, எந்த மக்களும் வெளிப்படையாக சொல்லாத ஒரு தெளிவான பதில இங்க கொடுக்கிற அர்ஜுனா. எல்லா பிரச்சனைக்கும் ஒருத்தன் பலவந்தமா பாவ செயல்கள் செய்யறதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறது காமம். காமம் அப்படின்னா அதுக்கு பொதுவான அர்த்தம் ஒரு எதிர்பாலினர் மீதான ஒரு கவர்ச்சி. இன்னும் சொல்ல போனா காமம் அப்படிங்கிறது இன்னும் விஸ்தாரமான பொருளையும் கொடுக்கக்கூடியது. ஜட உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாமே காமம் என்று அழைக்கப்படும். காமம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு நேரடி பொருள் ஆசை. இந்த ஜட உலக சார்ந்த ஆசை, இந்த ஜட உலக வஸ்துக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல், ஒரு பந்தம், இல்ல ஒரு வகையான விருப்பம், இதுதான் காமம் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவா இந்த காமம் அப்படிங்கிற சொல் எதிர்பாலினர் மீது இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொருள், ஒரு வார்த்தை. அத்தகைய காமம், இந்த ஜட உலக வஸ்துக்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம் ஆசை, அதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒவ்வொருத்தனும் பாவம் செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது காமமே. பகவான் கிருஷ்ணன் இங்க சுட்டி காட்டுற, அவர் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம், அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மறைமுகமான பதில்கள் எதையும் அவர் இங்க கொடுக்கல. அர்ஜுனன் நேரடியா கேள்வி கேட்டான், பகவான் கிருஷ்ணனும் நேரடியா பதில் சொல்ற. அர்ஜுனன் இங்க மறைமுகமான கேள்வியை கேட்கல, கிருஷ்ணரும் மறைமுகமா இங்க பதில் சொல்லல. பொதுவா நம்ம வெளியில போய் இருக்கவங்க கிட்ட உலகத்துல ஏன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட ஏன் பிரச்சனை வருதுன்னா ஆயிரம் காரணம் சொல்லுவான், சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா. ஆனா ஒருத்தன் கூட இந்த நேரடியான பதிலுக்கு வரமாட்டான். ஏன்னா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத அவன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இல்ல அது எல்லாவற்றையுமே மறைக்கிறதுக்காக பல்வேறு பதில்கள் அவன் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையா ஒரு ஜீவனுக்கு இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் இங்க பகவான் கிருஷ்ணன் சொல்ற. ஒரு ஜீவன் இந்த உலகத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு அவனுடைய காமம், இந்த ஜட உலகத்தின் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் காரணமா அமையும். ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அற்புதமான பொருளையில ஏன் இந்த ஜீவன் இந்த உலகத்துல எப்படி சிக்கி கொண்டது, சிக்கி கொண்ட இந்த ஜீவன் என்ன செஞ்சுட்டு இருக்கு, என்ன செய்யறதின் மூலமா இந்த ஜீவன் இதுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கறத தெல்ல தெளிவா ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு எடுத்து சொல்ற. அத காமம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது இந்த அத்தகு காமம் எங்க இருந்து வருது அப்படிங்கறதையும் பகவான் கிருஷ்ணர் விளக்குறார். இந்த காமமானது ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகி வரும், இது கோபமாக பிறகு உருவெடுக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில விளக்கம் கொடுக்கிறார், எப்ப காமம் திருப்தி அடையலையோ அது கோபமாக உருவெடும். பகவான் கிருஷ்ணரும் முன்னாடியே சொல்லியிருக்க இரண்டாம் அத்தியாயத்திலேயே, தியாயத்தோ விஷயான் பும்சா சங்க சேச்சு பஜாயத்தே சஞ்சா சஞ்சாயத்தே காம காமாத் குரோதாத் விஜாயத்தே காமாத் குரோதாத் விஜாயத்தே. குரோதம் காமத்திலிருந்து உருவாகிறது. அதையதான் ஸ்ரீல பிரபுபாதர் சுட்டி காட்டுறார், கிருஷ்ணரும் பொருளுரையில சொல்றார், எப்ப காமம் திருப்தி அடையலையோ அப்ப அது கோபமா உருவெடுது. இது நம்ம ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் பார்க்கலாம். யார் ஒருத்தர் அதிகமான காம ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கு இரண்டு விளைவுகள் வரும். ஒன்று என்னன்னா அவங்க ரொம்ப கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, இன்னொன்னு அவங்க ரொம்ப வாழ்க்கையில பிரக்தி அடைஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த ரெண்டும் தான் காமத்தினுடைய விளைவுகளா அமையும். யார் அதிகபட்சமான காமத்துல அதிகமா சிக்குண்டு இருக்காங்களோ அத்தகைய நபர்களுடைய ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த ரெண்டு. ஒன்னு அவங்க எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருப்பாங்க, இல்ல அப்படியே வாழ்க்கையில பிரக்தி அடைஞ்சு போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா காமத்தை திருப்தி செய்யறது அப்படிங்கிறது முடியாத காரியம். கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய பதங்கள்ல வரிசைய விளக்குவார், காமத்தினுடைய பல்வேறு தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எடுத்து அழகா நமக்கு சொல்லுவார். அப்படி சொல்லும் போது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த காமம், இந்த ஜட உலக ஆசை அப்படிங்கிறது அதை திருப்தி செய்யறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. உண்மையில சொல்ல போனா திருப்தி செய்ய முடியாது. சில நேரங்களில் சிலர் இந்த காமத்தை திருப்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. காமத்தை திருப்தி செய்யலாம் அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். அது எரியக்கூடிய நெருப்புக்கு நம்ம இன்னும் அதிகமா நெய் ஊத்துற மாதிரி தான், இன்னும் அதிகமா தான் அந்த காமம் பெருகின்றே போகுமோ ஒழிய அது திருப்தி அடைய. அது அச்சமயத்துக்கு அந்த க்ஷணத்துக்கு திருப்தி அடைஞ்சது போல தோன்றலாம், ஆனா மறுபடியும் அது அதிகரிக்கத்தான் செய்யுமோ ஒழிய அது என்றுமே குறைய போறது கிடையாது. அத்தகைய காமம் எப்ப குறையாம அதிகரிச்சுட்டே போகுதோ அத்தகைய நபர் கோபத்துல போவார். அவர் ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்துக்கும் இழிவடைஞ்சிருவார். அப்படி தமோ குணத்துல இழிவடைஞ்சு அவர் நரக வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க சுட்டி காட்டுறார், இதுதான் ஒருத்தனுடைய நித்திய வைரினாம். இக வைரினாம், வைரினாம்னா எதிரி, எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரி. ஒரு மனிதன் எவ்வளவுதான் நற்குணங்கள் உடையவனா இருந்தாலும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய செயல்களையும் எல்லா விதமான நற்குணத்தையும் அப்படியே எரிச்சிடும், அப்படியே அழித்து விடும். அதுதான் காமத்தினுடைய தன்மை, கோபத்தினுடைய தன்மை. இந்த காமம் கோபம் இது எல்லாமே நரகத்தை நோக்கி ஒருத்தனை இட்டு செல்லக்கூடிய பாதைகள்னு பகவான் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல சுட்டி காட்டுறார். அதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காமம் நமக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது. நவீன சமுதாயத்துல எந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்களா அயோக்கியர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க காமம் தான் என்னுடைய மிக உயர்ந்த நண்பன் நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எங்க போனாலும் யார் ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கலையோ வேத கலாச்சாரத்தின் படி வாழலையோ, அவங்கள தவிர மற்ற எல்லாருமே காமம் என்னுடைய மிக உயர்ந்த நண்பன் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா பகவான் கிருஷ்ணன் இங்க அதுக்கு எதிர்த்தரப்புல நமக்கு சொல்றார், காமம் ஒருத்தனுடைய மிகப்பெரிய விரோதின்னு. மக்கள் ஒரு சிலர் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, வாழ்க்கையே காமம் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இவங்க என்னடா ஆனா இதுதான் விரோதின்னு சொல்றாங்களே. ஆமா, யார் ஒருத்தன் இந்த ஜடவுலகத்திலே வாழணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையே காமம் தான். ஏன்னா அந்த காமமே அவனை இந்த ஜடவுலகத்துல பிணைத்து கொண்டு இருக்கும். இந்த ஜடவுலகத்துல ஒருத்தன் தொடர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப உதவி செய்யும், ரொம்ப நல்லா உதவி செய்யும். இப்ப இந்த பிறையில உதவி செய்யும், அடுத்து பன்றிக்குட்டியா உதவி செய்யும், அடுத்து இல்ல ஒரு புறாவா உதவி செய்யும், இல்ல ஒரு புழுவா உதவி செய்யும், எப்படி வேண்டுமானாலும் உதவி செய்யும். யார் ஒருத்தர் அதிகமா காம ஆசைகளோட இருக்கிறாங்களோ அத்தகைய நபர்கள் அடுத்து அதற்கு தகுந்த ஒரு உடலை பெறுவார்கள். காமத்துல அதிகமா ஈடுபடுறதுக்கு தகுந்த ஒரு உடலை பெறுவார்கள். மனிதர்களால காமத்துல அளவு கடந்து ஈடுபட முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய உடல் அதற்கு ஒப்பிட அதற்காக படைக்கப்பட்டது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் சுட்டி காட்டுவார், மனிதர்கள் இன்றைய சமுதாயத்துல எல்லா விதத்திலையுமே காமத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத்தகைய நபர்கள் மிருகங்களோட போட்டி போடுறதுக்காக முயற்சி பண்றாங்க, இருந்தாலும் மிருகங்களோட போட்டி போட முடியாது. ஏன்னா மிருகங்களுடைய தன்மைக்கும் மனிதனுடைய தன்மைக்கும் வேறுபாடு இருக்கு. பல்வேறு மிருகங்கள் பார்த்தோம் அப்படின்னா டசன் கணக்கில் பெத்து போடும். சீலப்பிரபப்பா அடிக்கடி சொல்லுவார், பன்றிக்குட்டி 6 மாசத்துக்கு ஒரு தடவை கர்ப்பமாகுது, ஒவ்வொரு பிரசவத்திலையும் 1 டஜன் பெத்து போடுது. அப்போ மனிதனால அந்த மாதிரி செயல்பட முடியுமா? முடியாது, சாத்தியம் இல்லை. மேலும் குரங்குகளையும் சுட்டி காட்டுவார், ஒரு சில பறவைகளையும் சுட்டி காட்டுவார். பாலுறவுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலுமே இன்றைக்கு மனிதன் காமத்தினால் அலைக்கழிக்கப்பட்டு மிருகங்களோடு போட்டி போடுறதுக்கு பார்க்கறான். மிருகங்கள் ஏதோ செயல்களை செய்யுது, அதே செயல்களை தானும் செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். மிருகங்கள் மாமிசம் சாப்பிடுது, நானும் மாமிசம் சாப்பிடலாம் முயற்சி பண்றான். பறவைகள் வானத்துல பறந்து போகுது, நானும் பறந்து போகலாம்னு முயற்சி பண்றான். இப்படி எல்லா விதத்திலையும் மனிதன் மிருகத்தோட போட்டி போடுறான். ஆனா மனிதனா எப்படி வாழணும் அப்படிங்கிறத மறந்து நிற்கிறான். அதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய அபல நிலை. எங்க போனாலும் எல்லா இடங்களிலும் எப்படி ஒருத்தனுடைய ஆசைகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கறத தான் குறிக்கோளா கொண்டு எல்லா செயல்களும் நடைபெறுது. இன்னும் சொல்ல போனா உலகத்துல நல்லா இருந்த சமுதாயம் எப்படி சீர்கெட்டு போனது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர் ஒருத்தர் ரொம்ப ஆழமான ஆராய்ச்சிகளை செஞ்சு தேஜியாஸ் பிரபுன்னு ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர், அவர் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி செய்து எப்படி இந்த சமுதாயம் மொத்தமும் சீரழிஞ்சது அப்படிங்கறதுக்கு ஒரு வழிமுறை சொல்றார். முதல்ல இந்த மக்கள் எல்லாரும் வேத கால கல்வியை கற்று வந்தார்கள். அதாவது வேத கால கல்வியை கற்று அவங்க அதன் பிரகாரம் நல்ல ஒழுக்கத்தோடையும் கடவுள் பக்தியோடையும் மனித சமுதாயத்துல மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனா இந்த வேத கல்வியை சீரழிக்கிற விதத்துல நவீன கல்வி உருவாக்கப்பட்டது, தொழில்நுட்ப கல்வி அது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழில்நுட்ப கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது மட்டுமல்லாம அந்த தொழில்நுட்ப கல்வி விளம்பரப்படுத்தப்பட்டது, அதுதான் உயர்ந்தது, வேத கால கல்வி தாழ்ந்தது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். 50-60 வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பா இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டத்துல இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம், ஒரு வகையான எண்ணம் மக்கள் மத்தியில நிலை வந்தது. வேத கால கல்வி இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, நம்ம வந்து ஆங்கில கல்வி பெறணும், நம்ம போய் பள்ளிக்கூடத்துல படிக்கணும், பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் நம்ம வந்து அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு மக்கள் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. அது முட்டாள்தனம். வேத கால கல்வியில மக்கள் முறையான கல்வியை பெற்று முறையான ஆசிரியர்கிட்ட இருந்து தெளிவான கல்வியை பெற்று வளர்ந்து வந்தார்கள். அந்த கல்வியை அளிப்பதற்காக இவங்க தொழில்நுட்ப கல்வியை அறிமுகப்படுத்தினாங்க. தொழில்நுட்ப கல்வி அறிமுகமானது அப்படின்னா நிறைய பேர் தொழில்நுட்ப கல்வி படிச்சு வெளியில வராங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணுமே, அதனால நிறைய தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆன, நிறைய தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆகி நிறைய பொருள்கள் நிறைய பொருளை தயாரிச்சாங்க. புதுசு புதுசா எக்கச்சக்கமான பொருள்கள் தயாரிக்கப்பட்டது. அப்படி தயாரிக்கப்பட்ட பொருள்கள்ல பெரும்பாலான பொருள்கள் நமக்கு உபயோகமற்றவை, பெரும்பாலான பொருள்கள் மேலோட்டமா நம்ம பார்க்கறதுக்கு உபயோகமானவையா தெரிகிற பட்சத்திலையும் அதுல நிறைய பொருள்கள் உபயோகமற்றவை. அதுக்கு அந்த பொருளுக்காக மனிதன் செலவிடக்கூடிய விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மனிதன் கஷ்டப்படுறான் அந்த பொருளுக்காக அப்படிங்கறத யோசிச்சோம்னா இது வந்து அவசியமே இல்லைன்னு ஒருத்த முடிவு பண்ண முடியும். அப்படி தேவையில்லாத பொருள்கள்லாம் நிறைய உற்பத்தி செய்யப்பட்டது. தேவையில்லாத பொருள்கள்லாம் நிறைய உற்பத்தி செய்யப்பட்டதையும் அதை விற்கணுமே, பொருள் தயாரிச்சுட்டா பத்தாதே, அதை விற்பனை செய்யணும். விற்பனை செய்யணும் அப்படிங்கும் போது அடுத்த பட்சமா விளம்பரங்கள் ஆரம்பமான, யாராவது நீங்க பார்க்கலாம் மனுஷனுக்கு நீங்க சொல்லுங்க ரொம்ப அவசியமான பொருள் எது, சாப்பாடு. எங்கேயாவது சாப்பாட்டுக்கு விளம்பரம் இருக்குதா, ஏதாவது ஒரு மலையை கிடைக்கும் இல்ல வந்து அரிசி கிடைக்கும், இங்க எல்லாம் விளம்பரம் இருக்குதா, அவசியமே இல்லை. இன்னைக்கு நவீன காலத்துல அதையும் தொழில்நுட்ப ரீதியில கொண்டு வந்து பெரிய பெரிய மகாலா கட்டி அதுக்கு விளம்பரம் பண்றாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அத்தியாவசியமான ஒரு பொருளுக்கு விளம்பரம் தேவையானா கிடையாது. முன்னாடி எல்லாம் சந்தை கூடும், சந்தை கூடும் போது சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் அந்த சந்தையில விற்பாங்க. அப்படி சந்தையில எல்லா பொருளும் விற்கும் போது அந்த சந்தைக்கு விளம்பரமே அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிளம்ப இருக்கும், புதன்கிழமை சாயந்தரம் சந்தைங்க, அவ்வளவுதான், அங்க போவாங்க பொருள் வாங்கிட்டு வருவாங்க முடிஞ்சு போச்சு. அங்க அவனுக்கு விளம்பரம் என்ன, கூவி கூவி விற்போம், அவ்வளவுதான் அங்க விளம்பரம். அங்க வந்து தனியா விளம்பரத்துக்காக ஒரு துறையை ஏற்பாடு பண்ணி மக்களை கவரக்கூடிய விதத்துல எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையில சொல்ல போனோம்னா மொத்த விளம்பரத்துறையும் எந்த அடிப்படையில செயல்படுதுன்னா மக்கள் எல்லோரும் முட்டாள்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான். மக்கள் புத்திசாலியா இருந்தாங்க விளம்பரமே எதுவுமே ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பார்க்கலாம், ஒரு உதாரணம் கொடுத்தோம்னா மக்கள் பார்க்கறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த பெப்சி கோகோ கோலா இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் மக்களுக்கு கிடையாது. ஆனா தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டியதாயிடுச்சு, அந்த பொருளை விற்கணும், அதுக்காக விளம்பரத்துக்காக எவ்வளவோ செலவு பண்றாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த பெப்சி ஒருத்தவங்க 10 ரூபாய் குடிக்கிறாங்க அப்படின்னா அதுல 50% மேல அதுக்கான செலவு விளம்பர காசு. ஐம்பது சதவீதத்துக்கு மேல, பாதிக்கு மேல அதுக்கு செலவு. அந்த பத்து ரூபாய் நீங்க குடிக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு பெப்சிக்கும் விளம்பரத்துக்கு செலவாகும். அவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. ஏன்னா விளம்பரம் பண்ணாதான் அதெல்லாம் குடிப்பாங்க, இல்லைன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா விளம்பரம் பண்றான் அப்படின்னாலே அவனுக்கு நல்லா தெரிஞ்சு மக்கள் எல்லாம் முட்டாள்கள். விளம்பரம் பண்ணா எந்த எதை வேணாலும் மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. முன்னாடி சொல்லுவாங்க, விளம்பரம் பண்ணோம் அப்படின்னா மக்கள் எதை வேணாலும் வாங்குவாங்க. இப்ப பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள் வந்து பெப்சிய டொக் 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 குடிச்சாங்கன்னா போதும், அப்படி ஒரு பாட்டை போட்டாங்கன்னா போதும், ஓ என்ன தோனி தோனி டோக் பெப்சி குடிக்கிற, நானும் பெப்சி குடிக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் பெப்சி குடிக்கிற, நானும் பெப்சி குடிக்கலாம். இப்படித்தான். ஆனா அதுல காட்டுவாங்க பெப்சி குடிச்சிட்டு உடனே நல்லா ஆனந்தமா ஆடி பாடுற மாதிரி. ஆனா நானும் பெப்சி குடிக்கிறேன் டொக் டொக் டொக், ஆனந்தம் எனக்கு எங்க இருந்து வந்தது, எங்கேயும் வரலையே. இன்னும் சொல்ல போனா முன்னாடி நாங்க நான் சின்ன பையனா இருந்தப்போ, இப்ப அந்த விளம்பரம் இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து க்ளோஸ் அப் விளம்பரம் அறிமுகப்படுத்தினாங்க. க்ளோஸ் அப் விளம்பரம் அறிமுகப்படுத்தும் போது கையில வச்சுக்கிட்டு ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் இருக்காது, இன்னும் அதேதான், அதே ஸ்டைல். அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா ஹா ஹா அப்படின்னு அவனை சுத்தி ஒரு பத்து பெண்கள் வந்துருவாங்க, அப்படிதான் விளம்பரம். ஆனா க்ளோஸ் அப் உபயோகப்படுத்துறோம், பின்னாடி எல்லாம் பத்து பொண்ணுங்க அலையிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் விளம்பரத்துறை மொத்தமே மக்கள் முட்டாள் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தின் பேர்ல தான் மொத்த விளம்பரத்துறையும் போயின்னு இருக்கு. இன்னைக்கு விளம்பரத்துறையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு காமத்தை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காமத்தை அதிகப்படுத்துறாங்க. ஒரு சாதாரண பெட்ரோல் பம்புக்கு கொடுக்குற விளம்பரத்துல கூட ஒரு அறகுறையா நிற்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய படத்தை தான் போடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாங்க மத்தியானம் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். அந்த வீட்டில் நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் நோ பார்க்கிங்க்கு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அந்த நோ பார்க்கிங்க்கு போட்டிருக்கக்கூடிய போர்டில் ஒரு அறகுறையான உடையணிந்த ஒரு பெண், அவசியமா அது அவசியம் இல்லை, ஆனால் அதன் மூலமா மக்களை கவர்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் காமத்தினால முட்டாள்கள் ஆக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க மறைமுகமா எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். எப்ப காம வசப்படுறானோ ஒரு மனிதன், அப்ப அவன் உடனடியா கோபம், உடனடியா அவன் முட்டாளாயிடறான். அவனுடைய புத்தி பேதலிச்சிடும். புத்தி பேதலிச்சிடுச்சுன்னா எது சரி எது தவறு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கக்கூடிய எண்ணம் அவன்கிட்ட இருந்து விலகி போயிடும். அதையே சரியா குறி வச்சு இந்த விளம்பரத்துறைகள் செயல்பட்டு வருது. ஆனா அதனாலதான் சொல்றோம், காமம்தான் ஒரு மனிதனுடைய விரோதி அப்படிங்கறத யார் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் பெறத்துக்கு விரும்புறாங்களோ அவங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காமம் என்னுடைய நண்பன் அப்படிங்கிற எண்ணத்துல ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் பெற முடியாது. ஒரு சில ஆன்மீகவாதிகள் பேரளவிலான போலி நபர்கள், அத்தகைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ யோக பயிற்சி பண்ண, அதன் மூலமா உன்னுடைய காமத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கலாம், அப்படியெல்லாம் விளம்பரம் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களும் எதுல எந்த கொள்கையின் பிரகாரம் விளம்பரம் செய்யறாங்கன்னா, மக்கள் எல்லாரும் முட்டாளுங்கிற அடிப்படையில தான். பல பேர் காமத்தின யோகம் செய்து நீ உன்னுடைய காமத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு. யோகம் அப்படின்னா அங்க முதல்ல அவனுடைய காமத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியமா. இப்படி ரொம்ப அவசியமா எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, காமம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய விரோதி அப்படிங்கிறது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த காமம் எப்படி ஒருத்தனுக்கு வருது, ஏன் அந்த விரோதி உற்பத்தி ஆனான். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க சுட்டி காட்டுற, எப்படி ஒரு பால் தயிராக திரிபடையுதோ, புளிய சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு வந்தது அப்படின்னா அந்த பால் தயிரா திரிபடையும், அதே மாதிரி பகவான் மேல இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு எப்ப இந்த பௌதிக உலகத்தோட தொடர்புல வருதோ அப்ப அது காமமா திரிபடையும். அதாவது சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுது, கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி பாஞ்சா தாரே பிரேம நாம், ஆத்மேந்திரிய பிரீத்தி இச்சா தாரே காம்.
மறுமாற்றி வரும். ஆத்மேந்திரிய பிரீத்தி, தன்னுடைய சொந்த குலங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆசை, அதற்கு பெயர் காமம். கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஆசைக்கு பெயர் பிரேமம். பிரேமம் தான், அல்லது பிரேமை அதுதான் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டியது. அதாவது நம்ம எல்லோரும் ஆசைப்படணும். ஆசைப்படுறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது கிடையாது. ஒரு சில மாயாவாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஆசையே அழிவுக்கு அறிகுறி, அதனால ஆசையை கைவிட்டு விட வேண்டும் முற்றிலுமா அப்படின்னு, காமத்தை முற்றிலுமா கைவிட்டு விட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை? ஒரு ஜீவனுடைய இயற்கை ஆனந்தமயோபியசா, வேதாந்த சூத்திரம் சொல்லுது. ஒரு ஜீவன் என்றுமே ஆனந்தமா இருக்க வேண்டியது அந்த ஜீவனுடைய இயற்கை. அப்படி ஆனந்தமா இருக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுவான் கண்டிப்பா. ஆனா அந்த ஆசை அவனுடைய புலனின்பத்தை நோக்கி இருக்கும்போது அது காமம் என்றும், அதே ஆசை பகவான் கிருஷ்ணருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கும் பொழுது அது பிரேமை என்றும் அழைக்கப்படும். காமம் ஒரு மனிதனை பந்தப்படுத்தும், அதே பிரேமம் ஒரு மனிதனை விடுவிக்கும். இது முற்றிலுமா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியது. இந்த ஜட உலகம் மொத்தமுமே தலைகீழான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் 15வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல விளக்குவார். ஆன்மீக உலகத்தினுடைய திரிபடைந்த ஒரு பிம்பம் அதுதான் இந்த ஜட உலகம். அதனால எதெல்லாம் ஆன்மீக உலகத்துல மிக உயர்ந்த செயல்களோ அதெல்லாம் இந்த ஜட உலகத்துல தாழ்ந்த செயல்களாயிடும், எல்லாமே எதிர்மறையாயிடும். ஆன்மீக உலகத்துல பகவான் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்த ஒருத்தர் முயற்சி செய்யக்கூடியது அது பிரேமை என்று அழைக்கப்படும். முயற்சி செய்யறதுன்னு இல்ல, திருப்தி படுத்துவர் பகவான் கிருஷ்ணர். ஏன்னா நம்மளுடைய முயற்சியினால எளிமையா திருப்தி அடைவர். அப்படி கிருஷ்ணர் திருப்தி அடையும் போது அது பிரேமை என்றும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது பிரேமை என்றும், ஒருத்தருடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறது காமம் என்றும் அழைக்கப்படும். இந்த காமத்துக்கும் பிரேமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ரொம்ப எளிமையான ஒரு வித்தியாசம், ஆனா அதனால ஒரு பெரிய வித்தியாசமே ஆகும், திரிபடைந்த பிம்பமாயிடும். நம்ம எல்லோரும் நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் செலவழிச்சுட்டு இருக்கோம். மறுபடி நம்பிக்கை வைக்கிறோம். ஒவ்வொரு அடியிலையும் தோல்வி அடையுது. இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலையும் நான் அந்த தோல்வியை மாற்றி அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் முட்டாள்தனம். ஒவ்வொருத்தனும் நினைக்கிறான், ஒவ்வொரு எல்லாரும் பாக்குறாங்க, அவங்க விருப்பப்பட்டாங்க தோல்வி அடைஞ்சாங்க, இன்னொருத்தர் விருப்பப்பட்டாங்க தோல்வி அடைஞ்சாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் விருப்பப்பட்டான் தோல்வி அடைஞ்சான், ஆனா நான் விருப்பப்படுவேன், நான் தோல்வி அடைய மாட்டேன். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை கடத்திட்டே இருக்கிறோம் இந்த ஜட வாழ்க்கையில. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நம்மளுடைய சொந்த விருப்பத்தின் படி நம்ம செயல்படும் போது அதனால நம்ம பந்தப்படுத்ததான் படுவோம். ஏன்னா அது காமம். கிருஷ்ணருடைய விருப்பத்தின் பிரகாரம் செயல்படுறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும், நம்மளை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள். சில பிரபாரத்தான் சுட்டி காட்டுறார், இந்த காமமானது கோபமாக திரிவடைந்து, இல்ல காமம் தஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகுது, இந்த காமம் இனிநிலைக்கு தமோ குணத்திற்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தன் பயிற்சி பண்ணணும். கண்டிப்பா இந்த ஜடோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் காம வயப்பட்டு தான் இங்க இருக்காங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிரம்மா முதற்கொண்டு சிறிய எறும்பு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் காம வயப்பட்டவர்கள் தான். ஒரு சில தூய பக்தர்களை தவிர, தூய பக்தர்கள் இதுல இருந்து முற்றிலுமா விடுபட்டவர்கள். ஆனா அவர்களை தவிர பெரும்பாலான நபர்கள் எல்லோருமே காம வயப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்துக் கொள்ளணும்னா, இந்த ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடிய காமமானது தமோ குணத்துக்கு அவனை இழுத்துட்டு போகாத விதத்துல, சத்துவ குணத்துக்கு உயர்வு பெற விதத்துல அவன் வடிவமைச்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் கீதையில பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல சொல்லுவார், தர்மா விருத்தோ பூதேஷு காமோஷ்மி பரதர்ஷபா. தர்ம ஆபிருத்தோ, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் நானேங்கிற பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதனால ஒருத்தர் தர்மத்துக்கு உட்பட்ட காமம், அல்லது ஒருத்தருடைய காம ஆசைகளை தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படுத்திக் கொள்வதன் மூலமா அத்தகைய நபர் படிப்படியா ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு உயர்வு பெற முடியும். சரி. சரியா? அததான் இங்க ஸ்ரீல பிரபுபாத் சுட்டி காட்டுற. ஒருத்தன் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகக்கூடிய காமமானது தன்னை தமோ குணத்துக்கு இழுத்துட்டு போகாம இருக்கிற அளவுக்கு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக்க மிக மிக அவசியம். அத்தகைய அந்த அந்த மாதிரி நம்ம சத்துவகுணத்துக்கு உயர்வு பெறும்போது எப்ப ஒருத்தன் தன்னுடைய எல்லா செயல்களையும் இந்த ஜடோகத்துல அவனுடைய செயல்கள் எல்லாமே ரஜோகுணத்தினாலையும் தமோகுணத்தினாலையும் கலங்கமுற்றுதான் இருக்கு. அத்தகைய செயல்கள் எல்லாவற்றையும் படிப்படியாக அவன் சத்துவகுணத்துக்கு உயர்த்தி கொள்ளும் போது அவன் பகவானை நோக்கி போறதுக்கு தயாராகிறான். சுத்த சத்துவ நிலையில நிலை அடையறதுக்கு அவன் தயாராகிறான். இங்க ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சுட்டி காட்டுறார். இந்த உலக படைப்பு பிரபஞ்சம் எல்லாமே காம வயத்தினாலதான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்ற. பகவான் தன்னுடைய என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் ஆனந்தத்துக்காக அவர் தன்னை பல்வேறு ரூபத்தில் வியாபித்து இருக்கார். அப்படி பல்வேறு ரூபத்தில் வியாபித்து இருக்கும் அந்த பகவானுடைய அம்சங்கள் தான் நம்ம எல்லாரும். அம்சமா இருக்கக்கூடிய நம்ம அவருக்கு சேவை பண்ணணும். அவருக்கு சேவை பண்ணாம தனியா நான் அதான் சொன்னேன், பிரேமையில இருக்க வேண்டிய நம்ம தன்னுடைய சொந்த புலனின்பத்துக்காக ஆசைப்படும் போது காமம் வயப்படும் போது அப்ப பகவான் நமக்காக இந்த ஜட உலகத்தை உற்பத்தி பண்ற. இந்த ஜட உலகம் காமவயப்பட்ட மக்கள் தங்களுடைய செயல்களை திருப்தி செய்து கொள்வதற்காக. ஆனா அது திருப்தி அடையுமா? அடையாது. ஏன்னா ஜீவனுடைய இயற்கை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம தனியா தன்னுடைய இன்பத்தை ஒரு ஜீவன் விருப்பப்படும் போது அவனுக்காக இந்த ஜட உலகம் படைக்கப்படுது. ஆனா அவனுடைய இயற்கை கிருஷ்ணருக்கு திருப்தி பண்றதுதான், தனியா திருப்தி பண்ணிக்க முடியாது. அதனால அவன் இந்த உலகத்துல துன்பத்தை அனுபவிக்கிறான். அவன் ஆசைப்பட்டு வரான், இருந்தாலும் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனா படிப்படியா அத்தகைய நபர் இதுல இருந்து விடுபட்டு வெளியில போறதுக்கு உதவி செய்யற விதத்துல பகவான் கிருஷ்ணன் இந்த ஜட உலகத்தை வடிவமைச்சிருக்க. இதனால இந்த விஷயங்களை பத்தி தெரிந்து கொள்றதுதான் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கைய உபயோகப்படுத்தும். சில பிரபுபாதர் இங்க மேலும் சுட்டிக்காட்டார், இந்த காமமும் கூட கிருஷ்ணரிலிருந்து வருவது தான். ஜென்மாதியே எத்தகம், எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட இருந்தான் வருது. ஏன்னா அவரே பரபிரம்மன், அவர்கிட்ட இருந்தான் எல்லாமே வருது. அதனால எல்லாமே அவரை நோக்கி திசை திருப்பப்பட வேண்டும். ஒருத்தருக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அவன் கிருஷ்ணருக்காக ஆசைப்படும். ஒருத்தருக்கு கோபம் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்காக கோபப்படணும். ஒருத்தருக்கு பேராசை இருக்குன்னா கிருஷ்ணருக்காக பேராசைப்படணும். எல்லாமே கிருஷ்ணருக்காக திசை திருப்ப முடியும். அது ரொம்ப அவசியம். எல்லா விஷயங்களையுமே கிருஷ்ணரை நோக்கி ஒருத்தரால் திசை திருப்ப முடியும். அதுக்குதான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க உதாரணம் கொடுக்கிறார். ராமருடைய மிகச்சிறந்த சேவகர் ஹனுமான். ஹனுமான் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் லங்கையை எரிச்சதன் மூலமா. கண்டிப்பா ஒருத்தருக்கு கோபம் வரல அப்படின்னா அவங்க லங்கையை எரிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இவர் போன விஷயம், இவர் போய் சீதா தேவி கிட்ட தூது சொல்லிட்டு சீதா எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வர்றதுதான் இவரோட வேலை. அவர் கொடுத்த சேவை மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனா அவருக்கு பயங்கர கோபம் ராவணன் மேல. என்னுடைய பெருமான் ராமர் அவருடைய பிராட்டியை இவன் வந்து கடத்திட்டு வந்து இங்க வச்சிருக்கான், எப்படி நான் சும்மா போறது? வந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி மொத்த இலங்கையும் எரிச்சுட்டு போனார். அங்க அது என்னது காட்டுது? கண்டிப்பா அவருடைய கோபத்தை தான் காட்டுது. ஆனா அங்க கோபம் அவருடைய சொந்த இன்பத்துக்காக உபயோகப்படுத்தப்படவே இல்லை, அங்க கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அதனால அதுல அது சாதாரண பௌதிக கோபமே கிடையாது. பௌதிக உலகத்தை சார்ந்ததா நம்ம கணக்கில் போடவே முடியாது. அதே மாதிரிதான் காமமும். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் கிருஷ்ணரை கண்டு காமவயப்பட்டு ஓடுறாங்க, கிருஷ்ணரை பார்த்து ஆசைப்படுறாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது சாதாரண ஒரு பெண்கள் ஒரு அழகிய ஆணை கண்டு காமவயப்படுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது, அவங்க மற்றவர்களை கண்டு காமவயப்படல, கிருஷ்ணரை கண்டு காமவயப்படுறாங்க. அதனால அது காமமே கிடையாது. எப்படி அர்ஜுனன் எப்படி ஹனுமானுடைய கோபம் கோபமே கிடையாதோ, அது போல கோபியர்களுடைய காமம் காமமே கிடையாது. அதனாலதான் சாஸ்திரம் அதை வந்து பிரேமைன்னு சொல்லுது. அது கிருஷ்ணர் மேலான தூய அன்பு. அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்புக்கும் இந்த உலக விஷயத்துக்கும் பெருத்த மாறுபாடு இருக்கு. ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம்.
இங்க ஸ்ரீல பிரபுபாதர் அர்ஜுனனையும் உதாரணமா சொல்றார். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட மொத்த கீதையிலையும் எல்லா இடத்துலயுமே மறுபடியும் சொல்வார், ஓ அர்ஜுனா சண்டை போடு, ஏ அர்ஜுனா சண்டை போடு, சண்டை போடு, சண்டை போடு, மறுபடியும் சொல்றார். சண்டை போடணும்னா ஒருத்தனுக்கு கோபம் வரணும், கோபம் இல்லாம யாரால சண்டை போட முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனா இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனா இங்க சொல்றார், கோபம் ஒருத்தனுடைய வைரினா ஒருத்தனுக்கு எதிரிங்கிறார், அதே சமயத்துல சண்டை போடு சண்டை போடணும்னு சொல்றார். எப்படிரா இது அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் சண்டை போட சொல்லி அர்ஜுனனை தூண்டக்கூடியது தனக்காக சண்டை போட சொல்றார், கிருஷ்ணருக்காக சண்டை போட. அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக போரிடுறான், கிருஷ்ணருக்காக அவன் போரிடும் போது அது சாதாரண கோபமே கிடையாது, அது முழுக்க முழுக்க தெய்வீகமான திவ்யமான தலத்துல செயல்படுத்தக்கூடியது. அந்த கோபம் போற்றத்தக்கது, வழிபடத்தக்கது. இந்த ஜடோலோகத்தின் தோற்றம் இகழத்தக்கது, ரொம்ப கீழ்நிலையில் உள்ளது. அது ரெண்டுத்துக்கும் முற்றிலுமா வேறுபட்டது. சில பிரபுபாதர் பல நேரங்களில் இதை சுட்டி காட்டுவார். சில நிறைய பேர் சில பிரபுபாதரை பார்த்தவர்கள், சில பிரபுபாதரோட பழகினவர்கள், சில பிரபுபாதரை பேட்டி கண்டவர்கள், அவர்கிட்ட கேட்கிற கேள்வி உண்டு, சுவாமிஜி நீங்க ஏன் எப்பவுமே ரொம்ப கோபப்படுறீங்க அடிக்கடி? பிரபுபாதர் அவருடைய அகராதியில அவர் அதிகமாக உபயோகப்படுத்தின வார்த்தைகள் முட்டாள்கள், அயோக்கியர்கள். சில பிரபுபாதர் ரொம்ப கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு அடுத்து அவர் வந்து முட்டாள்கள் அயோக்கியர்கள் இதை அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பார். சில பிரபுபாதர் அந்த அளவுக்கு இந்த கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சுவாமிஜி நீங்க எல்லாரும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? வெளியில இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க சுவாமிஜிக்கு ரொம்ப கோவப்படுறார். சில பிரபுபாதருடைய கோபம் அப்படியே கிடையாது. ஒரு தடவை சில பிரபுபாதர் பகவத்கீதை உபன்யாசம் கொடுத்துருந்தார். அவர் பகவத்கீதையில உபன்யாசம் கொடுத்துருந்தப்ப முதல் பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, அதை பத்தி அவர் சொல்லும் போது அவர் சொல்றார், குருக்ஷேத்ரா அப்படிங்கிறது தர்மக்ஷேத்திரம், இது எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சில முட்டாள்கள் பகவத்கீதைய திரிச்சு சொல்றாங்க, குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது உடலை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில முட்டாள்கள் சொல்றாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கோபப்பட்டார். பயங்கரமா அத்தகைய நபர்களை பத்தி கடுமையா பேசின. அப்ப ஒருத்தவங்க நினைச்சாங்க சில பிரபுபாதர் கோபப்படுறாரு அப்படின்னு. ஆனா சில பிரபுபாதருடைய கோபம் இந்த ஜடவுலகத்தை சார்ந்தது கிடையாது, அவர் கிருஷ்ணருக்காக கோபப்படுறார். கிருஷ்ணர் இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், நல்ல விஷயத்த சொல்லியிருக்கார், அதை நீ மாத்தி சொல்லினா கோபம் வராம யாருக்கு இருக்கும்? கிருஷ்ணர் மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாமே பை சசி சத்தியம் தே பிரித்தி ஜானே பிரியோசிமேங்கிறார். நீ என்னையே நினைச்சின்று என்னுடைய பக்தனாக உன்னுடைய நமஸ்காரங்களை எனக்கு தெரிவிப்பாயாக, என்னையே வழிபடுவாயாக சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஆனா யாரோ ஒரு அயோக்கியன், நீ இங்க வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்லல, கிருஷ்ணர் தெளிவா சொல்ற மன்மனா என்னை நினைச்சின்றுங்கிறார், பவ மத் பக்தோ என்னுடைய பக்தனாகுங்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னுடைய என்னுடைய என்னுடையன்னு சொல்றார். ஆனா ஒரு முட்டாள் எவனாவது ஒரு அயோக்கியன் இது கிருஷ்ணர் சொல்ல வேற எதையோ சொல்லுதுன்னு சுட்டி காட்டும் போது பிரபுபாதர் கோபப்படுறதுல எந்த விதத்துல தவறு இருக்க முடியும்? அது இயற்கையான ஒரு கோபம். எவன் ஒருத்தன் பக்தனா இருக்கானோ, பகவான் மேல அன்பை வளர்த்திருக்கானோ, அவனுக்கு இயற்கையா பகவானை நிந்திப்பவர்கள் மேல கோபம் வருது. அத்தகைய கோபம் அதுவும் காமத்தினால வரக்கூடியதுதான். ஆனா அது இந்த பௌதிக காமத்தினால கிடையாது, தூய்மையான காமத்தினால, அதாவது பிரேமையினால வரக்கூடிய கோபம். எப்ப பிரேமை அதிகமா இருக்கோ, பகவான் கிருஷ்ணர் மேல அவனுக்கு அன்பு அதிகமா இருக்கோ, அப்ப கிருஷ்ணரை யாராவது நிந்திக்கும் போது இயற்கையா அவனுக்கு கோபம் வரும். அதனால அத்தகைய விஷயங்கள் போற்றத்தக்கது. ஆனா இந்த ஜட உலகத்தினுடைய காமமும் கோபமும் இகழத்தக்கது. இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவதற்கு. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
ஆன்மீக பாதையில் முன்னேற்றம்,
ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது ஆச்சாரியர்கள் நமக்கு வழிவகை சொல்லி கொடுத்துருக்காங்க, சாதன பக்தியை பயிற்சி செய்ய சொல்லி. சாதன பக்தி அப்படின்னா பயிற்சி.
என்ன பயிற்சி?
என்ன பயிற்சி?
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை தினமும் 16 சுற்றுகள் ஜபம் செய்ய வேண்டும். தகாத பாலுறவு, சூதாட்டம், போதை வஸ்துக்கள், மாமிசம், இந்த நான்கையும் தவிர்க்க வேண்டும். சில பிரபுபாதர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை தினசரி படிக்கணும். தொடர்ந்து இந்த ஆன்மீக விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். பக்தருடைய சங்கத்தில் வசிக்கணும். பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளணும். இது போல இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயங்கள். பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளணும். இங்க வந்து கிருஷ்ணர் பக்தருடைய சங்கம் இருக்கு. இங்க எல்லாரும் நம்ம கூடுறோம் அப்படின்னா இதெல்லாம் பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்வதுதான். எந்த அளவுக்கு அதிகமா நம்ம பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலமா ஒருத்தர் படிப்படியா முன்னேற்றம் பெற முடியும். இது வந்து மாயாஜாலம் கிடையாது. ஒருத்தன் பௌதிக உலகத்துல சிக்குண்டு கிடக்கிறான், அப்படி உடனடியா அவன் பிரேம பக்தி அடையிறது கிடையாது. சில நேரங்கள்ல நடக்கலாம். சில நேரம் அப்படின்னா ரொம்ப 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 அரிது. ஆனா பொதுவா ஒருத்தர் படிப்படியா முன்னேற்றம் பெறும். சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்லுவார். எல்லோருக்கும் கொஞ்சம் கவனமா கேட்கறது நல்லது. சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்லுவார். யார் ஒருத்தன் பிஹெச்டி பட்டம் வாங்கணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னா அது அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல ஸ்கூல்ல சேரணும். எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்படியே படிச்சு அப்புறம் அவன் வந்து ஒரு பட்ட படிப்பு வாங்கணும். அப்புறம் பட்ட மேற்படிப்பு படிக்கலாம். அப்புறம் அவன் வந்து பிஹெச்டி பட்டம் வாங்குறதுக்கு தகுதி பெற்று அது அப்புறம் அவன் படிப்படியாக அந்த பட்டத்தை வாங்கணும். இதுதான் பொதுவான ஒரு வழிமுறை. இப்படித்தான் பொதுவா எல்லோரும் முன்னேற்றம் பெறணும். சில நேரங்களில் எப்பயாவது ஒரு சில நேரத்தில் பகவான் தன்னுடைய கிருபா சக்தியின் மூலமா அவருடைய கருணையின் மூலமா யாரை வேணாலும் உடனே அவர் தூய பக்தர் ஆக்கிடுவார். அது ரொம்ப அரிதா எப்பயாவது நடைபெறும். அதுக்காக நம்ம எதிர்பார்த்துருக்க கூடாது. அது எப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் நினைக்கும் இவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், பிஹெச்டி பட்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. அது வந்து எப்பயோ ஒரு சில ஏதோ ஒரு அரிதா நடக்கக்கூடியது. இருந்தாலும் நவீன காலத்துல நிறைய அரசியல்வாதிகளுக்கு சர்வசாதாரணமா கொடுக்குறாங்க. அது ரெண்டாவது விஷயம். ஆனா பொதுவா அது அவ்வளவு எளிமையா எல்லா நினைச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துறது கிடையாது. அது எப்பயோ ரொம்ப அரிதா நடைபெறக்கூடியது. அது பொதுவா ஒருத்தவங்க ஒழுங்கா படிச்சு பட்ட மேற்படிப்படிச்சு அதுக்கப்புறம் அவங்க முனைவர் பட்டம் வாங்கலாம். அதுக்கு படிச்சு அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் படிப்படியா நம்ம சாதன பக்தியை பயிற்சி பண்ணி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி புஸ்தகங்களை படிச்சு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி பல்வேறு சேவைகளை செய்து நம்ம முன்னேற்றம் பெற முடியும். வேற ஏதாவது கேள்விகள்?
ஹரே கிருஷ்ண கூட கைங்கரியதான்ல.
எல்லாமே பகவான் நம்ம பக்தியில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே கைங்கரியம் தான். இருந்தாலும் குறிப்பா உடலால நம்ம ஒரு சில சேவைகளை செய்யறதுக்கும் முயற்சி பண்ணணும். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? பகவத்கீதை உண்மை இருவர் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், ஹரே கிருஷ்ணா.